விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
அனைவருக்கும் வணக்கங்க. என்னுடைய பேர் முனைவர் ராஜலிங்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரியில் காய்கறி பயிர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணியை பாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது பாலித்தீன் குடில்களில் வெள்ளரி சாகுபடி, அதாவது பசுமை குடிலில் எப்படி வெள்ளரி சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ வெள்ளரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து உலக அளவில் முதல் இடத்துல இருக்குது. ஏற்றுமதின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, குவைத்து, ஈரான் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிறது. இதனுடைய பயன்கள்னு பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறியாக அப்படியே உண்ணலாம், அப்புறம் பச்சடி பண்ணி சாப்பிடலாம், ஊறுகாய் பண்ணி சாப்பிடலாம், பல பல கலவை செய்து சாப்பிடலாங்க. பசுமை குடிலில் நம்ம ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்யலாங்க. இதே பசுமை குடில் இல்லாமல் வெளியில் பண்ணும்போது பனி புயல் இதனால பாதிக்கப்படுதுங்க. இந்த பசுமை குடில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு வெப்பம், மழை, பனி மற்றும் பருவம் இல்லாத காலங்கள், இந்த அனைத்து பருவங்கள்லையும் வந்து நம்ம சாகுபடி செய்யலாம். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த அதிக வெப்பம் அதில் மட்டும் இதில் மகசூல் வந்து கொஞ்சம் பாதிப்படைகிறது. பாலித்தீன் குடிலில் கூட அதிக வெப்பநிலையில் கொஞ்சம் மகசூல் பாதிப்படைகிறது. இதற்கு தேவையான மண் மற்றும் தட்ப வெப்பநிலை அப்படின்னம்னா மண்ணினுடைய கார அமிலநிலை 6.5 to 7.5 இருக்கணும். பகல் நேர வெப்பநிலைன்னு பார்த்தோம்னா 25 degrees Celsius இருக்கணும். இரவு நேர வெப்பநிலை அப்படின்னம்னா 18 to 21 degrees Celsius இருக்கணும். 33 degrees Celsiusக்கு மேலே போகும்போது இதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. காயில் கசப்புத்தன்மையும் ஆண் பூக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிறது. பொதுவாகவே அந்த மலை பிரதேசங்களை தவிர்த்து இதர அனைத்து பகுதிகளிலுமே இதை பசுமை குடில வளர்க்கலாம். அடுத்தபடியாக அதிக மகசூல் தரும் ரகங்களை பற்றி பார்க்கலாங்க. இதில் நிறைய வீரிய ஓட்டு ரகங்கள் இருக்கிறது. இண்டம் 10, டேஸ்டி இண்டம் 302, ஸ்னோ வெள்ளை NS 45, NS 46, மாலினி, பத்மினி, ரோஹிணி, செடானோ, ஃபல்கான் ஸ்டார், ஃபுல் ஸ்டார், வேலி ஸ்டார், மல்டி ஸ்டார், கிங் ஸ்டார், சிலியோன் போன்ற வீரிய ஓட்டு ரகங்கள் நிறைய இருக்கிறது. முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது பசுமை குடலுக்குள்ள வீரிய ஓட்டு ரகங்கள் தான் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விளைச்சல் கிடைக்கும், நல்ல வருமானம் பார்க்க முடியும். சாதாரண ரகங்களை போட வேண்டாம். அடுத்து நம்ம இந்த பசுமை குடில் அமைக்கிறதுக்கு ஆகும் செலவுங்கிறத நான் சொல்கிறேன் நான். அதாவது 25 cents அப்படின்னா 1000 square meters. அந்த அளவில் பசுமை குடில் அமைக்க ஆகும் செலவுன்னு பார்த்தீங்கன்னா 10 lakh rupees செலவாகும். இது வந்து பசுமை குடில் அமைக்கிறதுக்கு மட்டும் செலவுங்க. இதுக்கு கூட உங்களுக்கு தண்ணி போர் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் போர் தண்ணியை வச்சு 1000 liters கொள்ளளவு உள்ள ஒரு தொட்டி கட்டிக்கணுங்க. அதுக்கு வந்து 1 lakh rupees செலவாகும். இதுக்கு கூட நீங்கள் உள்ள தண்ணி பாய்க்கிறதுக்கு சொட்டு நீர் அமைப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கணும். அதுக்கு 45,000 பக்கம் செலவாகும். அப்போ இதெல்லாம் வந்து மோட்டார் மூலமாக செலுத்துவதற்கு 1.5 HP மோட்டார் வேணுங்க. அதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா 15,000 ஆகுங்க. இதெல்லாமே எக்ஸ்ட்ரா இந்த பசுமை குடில் இல்லாமல் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய ஒரு செலவுங்க. இப்போ பசுமை குடில் அமைக்கிறீங்க, பசுமை குடில் அமைச்சதுக்கப்புறம் 25 cents அமைச்சிட்டீங்க, அதுக்கு உள்ள என்னென்ன வேணும் ஊடகங்கள் வெள்ளரி சாகுபடிக்கு அப்படின்னம்னா நன்கு மக்கிய சாணி உரங்க 5 tractors வேணுங்க. அதாவது 7.5 tons சாணி உரம் வேணும். அப்புறம் குருணை மருந்துன்னு சொல்லுவாங்க, ஃபியூரடான்னு சொல்லுவாங்க, அது 15 kilos வேணுங்க. அதுக்கப்புறம் அந்த தோட்டத்திலேயே இருக்கக்கூடிய அந்த செம்மண், அந்த பசுமைக்குள்ளே இருக்கக்கூடிய மண், இதை மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகள் அழிக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா பார்மலின் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் கிருமி நீக்கியை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும். அது பார்த்தீங்கன்னா 4% கரைசலை 4 liters வேணும். 1 square meter 4 liters ஊற்றணும். ஊற்றி அதை வந்து ஒரு 100 microns உள்ள ஒரு பாலித்தீன் ஷீட்டால் போட்டு மூடிடணும். நல்லா 4 நாள் மூடிட்டீங்கன்னா நோய் கிருமிகள் எல்லாமே அழிஞ்சிடும். பிறகு அந்த ஃபார்மலின் நச்செல்லாம் நீங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா தண்ணியை விட்டு அந்த மண்ணை நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கி 15 days வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த நச்சு பூரா நீங்கும். அதற்கு பிறகு மேட்டுப்பாத்திகள் கரெக்டாக அதனுடைய அகலம்னு பார்த்தீங்கன்னா சைபர் புள்ளி 9 மீட்டர் அகலத்துக்கு அமைச்சுக்கணும். உயரம் பார்த்தீங்கன்னா 1.5 அடி அமைச்சுக்கணும். நீளம் வந்து நமக்கு எவ்வளவு தேவையான நீளமோ, நம்ம பசுமைக்குள் எவ்வளவு நீளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீளத்துக்கு போட்டுக்குங்க. இந்த 2 மேட்டுப்பாதைகளுக்கு நடுவில் நடைபாதைன்னு பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்க வேண்டும். இப்படி நம்ம அமைச்சுக்கணும். அப்புறம் சொட்டு நீர்னு ஏற்கனவே நாங்கள் சொன்னாங்க. இந்த சொட்டு நீர் வந்து எப்படின்னா குழாய் வந்து 4 அடிக்கு 1 போகணும். அதாவது 1.2 மீட்டருக்கு 1 ஒரு சொட்டு நீர் போகணும். அந்த சொட்டு நீர் குழாயில் சொட்டு வான்கள்னு சொல்லுவாங்க, அது 1.5 அடிக்கு 1 இருக்கணும். இந்த மாதிரி அமைத்து கொள்ள வேண்டும். இந்த சொட்டு நீர் குழாயானது நீங்கள் அமைக்கும் மேட்டு பாத்திகள் மத்தியில் செல்லணும். அடுத்தபடியாக விதைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அந்த 25 சென்ட் நான் பாலித்தீன் குழியில் அமைக்க சொல்லியிருக்கேன். அந்த 25 சென்ட்டுக்கு தேவையான விதைகள்னு பார்த்தீங்கன்னா 1800 விதை வேண்டும். இப்போ 30 கிராம் விதை வாங்கினீங்கன்னா அதில் 1000 விதை இருக்கும். ஒரு விதையினுடைய விலை வந்து 4 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. நீங்கள் எது நல்லதோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த விதையை வந்து அசோஸ்பைரலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் உரத்தோடு 1 கிலோ விதைக்கு 250 கிராம் அளவில் விதை நேர்த்து செய்யணும். விதை நேர்த்து செய்து அரை மணி நேரம் நிழலில் உலர்த்தி விட்டு விதைக்க வேண்டும். விதைகளை பார்த்தீங்கன்னா படுக்க போட்டு விதைக்க வேண்டும். விதைக்கும் ஆழம்னு பார்த்தீங்கன்னா சைபர் புள்ளி 6 ஒரு 1 சென்டிமீட்டர் ஆழம் போதும். அதை விதைச்சிடுறீங்க. அப்படி விதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல 1 மணி நேரம் அந்த சொட்டு நீரை மோட்டாரை ஓட்டணுங்க. அப்போது அந்த சொட்டு வானில் தண்ணி சொட்டு சொட்டாக விழுகும் பாருங்கள். அந்த சொட்டு சொட்டாக தண்ணி விழுகிற இடத்துல நீங்கள் விதைச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம அந்த சொட்டு வானை வந்து கரெக்டாக 1.5 அடி இடைவெளியில் அமைத்திருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம தண்ணி விழுகிற இடத்துல நீங்கள் விதைச்சினாலே போதுங்க. அப்போது நடவு இடைவெளி எப்படின்னு பார்த்தோம்னா வரிசைக்கு வரிசை 4 அடி, செடிக்கு செடி 1.5 அடி. 2 பெண்கள் 1 மணி நேரத்தில் விதைச்சிருவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பசுமை குடியில் நல்ல மகசூல் வருவதோடு இல்லாமல் ஆட்கூலியும் மிகவும் குறையும். அப்புறம் நீர்ப்பாசனத்தை பற்றி பார்க்கலாம். நீர்ப்பாசனம்னா தினமும் 1 மணி நேரம் மோட்டாரை ஓட்டினால் போதுமானது. அப்படி 1 மணி நேரம் ஓட்டினீங்கன்னா அந்த 1 சொட்டு வானில் 4 லிட்டர் தண்ணி வெளிவர வேண்டும். இப்போ விவசாயிகள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா இலவசமாக கரண்ட் இருக்குது அப்படின்ட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம்னு மோட்டரை ஓட்டுறது. அப்போ ஓட்டினா என்ன ஆகுன்னா எக்கச்சக்கமான தண்ணி போய் அந்த மேட்டுப்பாத்தியில் தேங்கி நிற்கும். இது களை வளர்வதற்குத்தான் வழிவகுக்கும். எனவே 1 மணி நேரம் ஓட்டினால், மேக்சிமம் 1.5 மணி நேரம் ஓட்டினால் போதுமானது. அப்புறம் உரம் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொட்டு நீர் வழியாகவே உரத்தையும் கலந்து நீரில் கரையும் உரங்களை கலந்து கொடுக்கணும். பயிரின் வளர்ச்சி காலம் முழுவதும் கொடுக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோ தலைச்சத்து, 75 கிலோ மணிச்சத்து, 75 கிலோ சாம்பல் சத்து அவசியம். இதில் மணிச்சத்தில் 3/4 மணிச்சத்தை அடியுரமாக கொடுக்கணும். அதாவது 56 கிலோ மணிச்சத்தை அடியுரமாக கொடுக்கணும். மிச்ச அளவு மணிச்சத்தையும் முழு அளவு தலைச்சத்தையும் சாம்பல் சத்தையும் நீரில் கரையும் உரங்களாக சொட்டு நீரோடு கலந்து விட வேண்டும். செடி சாகிற வரைக்கும் விடணும். எத்தனை நாளுக்கு ஒருக்க விடணும்னா 3 நாளைக்கு ஒருக்கா விட வேண்டும். இதுக்கு வந்து நிறைய நீரில் கரையும் உரங்கள் இருக்கிறது. 18 18 18, 19 19 19, 13 சைபர் 45, 12 61 சைபர் யூரியா, இந்த மாதிரி நிறைய நீரில் கரையும் உரங்கள் இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நாளைக்கு ஒருக்கா விடணும். இன்னைக்கு நடவு செஞ்சுருக்கிறீங்கன்னா 3வது நாள்லேருந்து ஆரம்பித்து செடி சாகிற வரை கொடுக்கணும். அடுத்து வந்து களை எடுக்கிறது. மொத்தமே 2 களை எடுத்தால் போதுமானது. அதுவும் ஆரம்ப கட்டத்தில் எடுத்தால் போதுமானது. இதில் களை அவ்வளவாக சரியாக வருவது இல்லை. அப்புறம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது செடி வடிவமைத்தல். இப்போது இந்த மீன் பிடிக்கிற வலைன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் பிடிக்கிற வலை அல்லது இந்த வாலிபால்லாம் விளையாடுவாங்க, அந்த வலையை வாங்கி ஒவ்வொரு வரிசைக்கு வரிசை கட்டணும். அதனுடைய வலையில் வந்து இருக்கக்கூடிய அந்த சதுரத்தின் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 அடிக்கு 1.5 அடி சதுர சதுரமாக கேப் இருக்கும். அந்த வலையின் உயரம் பார்த்தீங்கன்னா 8 அடி இருக்க வேண்டும். நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளவு நீளம் தேவையோ அதை வாங்கிக்கிங்க. இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 சதுர மீட்டர் வந்து 20 ரூபா. நீங்கள் தூத்துக்குடி சென்னையெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் இன்னும் சீப்பாகவே அந்த மீன் பிடிக்கிற விலையை வாங்கிட்டு வரலாம். அதை வாங்கி தரையிலிருந்து 8 அடி உயரத்திற்கு கட்ட வேண்டும். கட்டிட்டு அந்த வளரும் வெள்ளரிக்காய் செடியை அதில் படர விட வேண்டும்ங்க. ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது நடுத்தண்டு, வெள்ளரிக்காயினுடைய நடுத்தண்டு மட்டும்தான் மேலே போகணும். இந்த ஒவ்வொரு கனவுலிருந்தும் பக்க கிளைகள் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் முதல் 6 கணுக்களுக்கு பக்க கிளைகள் வந்து கொண்டே இருக்கும். அத்தனையும் நீங்கள் ஒரு பிளேடை வச்சு எடுத்து வெளியில் தூக்கி போட்டுடணும். ஒரே ஒரு தண்டு மட்டும்தான் மேலே போகணும். இதை வந்து 8 அடி உயரத்துக்கு நான் இந்த மீன் விலையை கட்ட சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த நடுத்தண்டும் 8 அடி உயரத்துக்கு போகணும். அதுக்கு போனதுக்கப்புறம் அதை அப்படியே அடுத்த பக்கத்திற்கு தொங்க விட்டுறணும். அந்த 8 அடி உயரம் போனதுக்கப்புறம் நடுத்தண்டை வெட்டக்கூடாது. அப்படியே தொங்க விட்டுறணுங்க. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கனவுல இருந்தும் வெள்ளரிக்காய் கிடைக்கும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிர்வகிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்தபடியாக பார்த்தோம்னா அறுவடை. விதைத்து 40 நாள் கழிச்சு வெள்ளரி முதல் அறுவடைக்கு வரும். அதாவது பூத்த 10 முதல் 5 நாள் கழித்து அறுவடை செய்யணும். 2 நாட்களுக்கு ஒரு முறை அறுவடை செய்யலாம். மொத்தம் இந்த மாதிரி 50 அறுவடைகளை வெள்ளரியில் செய்யலாம். அதாவது ஒரு அறுவடைக்கு 400 கிலோ கிடைக்கும். அப்போ மொத்த மகசூலாக 25 சென்ட்டுக்கு அதிகபட்சமாக 20 டன் கிடைக்கும். அப்போ பயிரின் வயது 140 நாள். அது எப்படின்னா 40வது நாளில் இருந்து அறுவடை, மொத்தம் 100 நாட்களுக்கு அறுவடை செய்யறோம். அதாவது 40வது நாளில் இருந்து 140 நாள் வரைக்கும் அறுவடை செய்யறோம். 100 நாள் அறுவடை செய்யறோம். 1 நாள் அறுவடை செய்யறதுனால மொத்தம் 50 அறுவடை வருது. ஒரு அறுவடைக்கு 400 கிலோன்னு சொல்லும் போது 50 அறுவடைக்கு 20 டன் கிடைக்கும். அதிகபட்சமாக 20 டன் கிடைக்கும். நீங்க தாராளமாக 15 முதல் 20 டன்கள் எடுக்கலாம். அடுத்து வரவு செலவுன்னு பாக்கலாம். இதுக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா இந்த 25 சென்ட்டுக்கு ஆகும் செலவு 1.5 லட்சம் ரூபா செலவாயிரும். உரம் இதெல்லாம் விதைன்னு பாத்தீங்கன்னா 12,000 ரூபா செலவாகும். உரம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா செலவாகும். சாணி உரம் 8,000 ரூபா செலவாகும். பார் எடுக்கிறதுக்கு ஆட்குழி 2,000 ரூபா செலவாகும். உழவுக்கு 2,000 ரூபா செலவாகும். அப்புறம் வந்து கயிறு 4,000 ரூபா செலவாகும். அப்புறம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து அதெல்லாம் அடிக்கிறதுக்கே ஒரு 50,000 ரூபா மருந்துக்கு மட்டும் ஆகும். ஆட்குழி ஒரு 40,000 ரூபா ஆகும். அப்புறம் போக்குவரத்து, நீங்கள் அறுவடை செய்யக்கூடிய வெள்ளரி காய்களை மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு போக்குவரத்து இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 1.5 லட்சம் ரூபா செலவாகும். சரி, வரவு என்னன்னு பாக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 டன் கிடைக்கும் சொல்லிக்கிறேன். அதிகபட்சமாக 1 கிலோ வந்து 10 ரூபான்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வருமானம் 2 லட்சம் ரூபா. செலவு ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1.5 லட்சம் ரூபா செலவு சொல்லியிருக்கேன். அப்போ 50,000 ரூபா நிகர லாபம் கிடைக்கிறது. 1 கிலோ 10 ரூபான்னு வித்தீங்கன்னா, இதே 1 கிலோ 25 ரூபான்னு வித்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம்னு பாத்தீங்கன்னா 20 டன்னுக்கு 5 லட்சம் ரூபா. செலவுன்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 லட்சம் ரூபா செலவாகுது. அப்போ நிகர லாபம் 3.5 லட்சம் ரூபா கிடைக்குது. மொத்தம் பயிரினுடைய வயது 140 நாள் சொல்லியிருக்கிறேன். இந்த 140 நாளில் குறைந்தபட்சமாக 50,000, அதிகபட்சமாக 3.5 லட்சம் ரூபா வரை சம்பாதிக்கலாம். அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம சணப்பை தக்கை பூண்டுன்னு சொல்லிட்டு பசுந்தால் உரங் பயிர்கள் இருக்கிறது, இதை நீங்கள் உள்ள அந்த பசுமைக்குழுக்களை இறச்சி விட்டுறணும். இறச்சி விட்டுட்டு ஒரு ரோட்டோவேட்டரை போட்டு மடக்கி விட்டு தண்ணி கட்டிட்டீங்கன்னா அது நல்லா முளைச்சி வந்துடும். பூ வந்ததுக்கு அப்புறம் அதாவது 45வது நாளில் அதே ரோட்டோவேட்டரை விட்டு மடக்கி உழுதுட்டீங்கன்னா அது மிகச்சிறந்த உரம் ஆயிரும். அதுக்கு பிறகு திரும்பவும் வெள்ளரி போடலாம். அப்போ ஒரு வருடத்திற்கு 2 பயிர் வெள்ளரி எடுக்கலாம். அதாவது 140 நாள் வெள்ளரி முதல் பயிர், பிறகு 45 நாள் சணப்பை போடுறீங்க, பிறகு வெள்ளரி 340 நாள். எனவே ஒரு வருடத்திற்கு 2 வெள்ளரி பயிர் எடுக்கலாம். இதை பின்பற்றி விவசாயிகள் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம். இதுல இன்னொன்னு, சாதாரண முறையில சாகுபடி பண்றதை விட பசுமை குடில என்ன லாபம் அப்படின்னம்னா, சாதாரண முறையில நீங்க வெளியில பயிரிடும் பொழுது வெயில், மழை, புயல், பூச்சி, நோய் இதுல எல்லாமே பாதிக்கப்படுகிறது. இது எல்லாமே வந்து உள்ள வந்து பசுமைக்குள்ள ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால பாதுகாக்கப்பட்ட சூழல வளர்றதுனால 3 முதல் 4 மடங்கு அதிக மகசூல் கிடைக்கிறது. விளைச்சல் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இதுல வெளியில 10 டன்னா உள்ள 40 டன் எல்லாம் கிடைக்கிறது. அதனால பசுமை குடில சாகுபடி செய்யும் போது அதிக அளவு மகசூல் கிடைக்கிறது. நன்றிங்க.
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக காய்கறி பயிர்கள் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஜி வி ராஜலிங்கம் அவர்கள் பசுமை குடிலில் வெள்ளரி சாகுபடி பற்றிய குறிப்புகள் சொன்னாங்க. இந்த பசுமை குடில் மூலமா வருடத்திற்கு 2 முறை வெள்ளரி சாகுபடி செய்யலாம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாங்க. சாதாரண முறையில வெள்ளரி பயிரிடுறதை காட்டிலும் பசுமை குடில் மூலமா வெள்ளரி சாகுபடி செய்யறது எவ்வளவு மேம்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறைகளை பின்பற்றினா அதிக லாபம் ஈட்டலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நம் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.